வரும் ஒரு அலசல், உன்னால் முடிந்ததை செய்.
சிகரம் உனக்கு சேதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய, சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சாதனை உலகில் உலாவர, வெற்றி விழுதுகளை ஊஞ்சலாக்கு. சிகரம் உனக்கு
உன்னால் முடிந்ததை செய். அதாவது, பெரிய காரியத்தை செய்ய நினைத்தேன், ஆனால் முடியவில்லை என்று வருந்திக் கொண்டிருப்பதை விட, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் என்று பெரியவர்கள் அறிவுரை சொல்லுகின்றார்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற தனது நூலில் தன்னால் செய்ய முடிந்த ஒன்றை செய்ய விரும்பாதவன் சமுதாய விரோதி என்று குறிப்பிட்டுள்ளார். அவை மூதாட்டி அவர்கள் அறம் செய்ய விரும்பு என்றுதான் சொன்னாரே அன்றி அறம் செய் என்று சொல்லவில்லை. ஒரு செயலை செய்ய முடியாதவரும் இருக்கலாம். எனவே ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதே பெரிது. ஒரு செயலை செய்ய முடிந்தால் செய், முடியாவிட்டால் அதை விரும்பு. விரும்புவது என்ற சொல்லே நல்லதை விரும்புவதைத்தான் குறிக்கும் என்றும் கண்ணதாசன் எழுதியுள்ளார்.
தெலுங்கானா மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்ற ஏழை மக்களுக்கு 2 படுக்கை அறை தொகுப்பு வீடுகளை அரசு வழங்கி வருகின்றது. இந்த வீடுகளை ஆய்வு செய்வதற்காக அந்த மாநில அமைச்சர் கே டி ராமராவ் அவர்கள் சிரிசில்லா மாவட்டத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சென்றார். அப்போது முஸ்தபாத் பகுதியில் கோணிப்பைகளை கூரையாக அமைத்து வெறும் செங்கற்களால் பூச்சி வேலை கூட இல்லாத குடிசை வீடு ஒன்று இருந்தது. இடிந்து விழும் நிலையிலிருந்த அந்த வீட்டை பார்த்த அமைச்சர் ராமராவ் அவர்கள் வீட்டின் உரிமையாளர் ஷபீனா பேகம் என்ற பெண் என்பதை அறிந்தார். அப்பெண்ணை அழைத்த அவர், கூரை கூட இல்லாமல் உள்ள இந்த வீட்டிற்கு பதிலாக அரசு வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் சிறிதும் தயங்காமல்,
ஐயா, இந்த என் வீடு இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் எனக்கு முந்தைய அரசு வழங்கியது. எனக்காவது இந்த குடிசை வீடு உள்ளது. இதுகூட இல்லாமல் பலர் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு இந்த 2 படுக்கை அறை வீடுகளை வழங்குங்கள்
எனக் கூறினார். இதை கேட்ட அமைச்சர் ராமராவ் நெகிழ்ந்து போய் அந்த பெண்ணின் வீட்டிற்கு புதிய கூரை போட்டு புதுப்பித்து தரும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
அன்பு இதயங்களே, 1000 ஒருவராக சுடர்விடும் ஷபினா பேகம் போன்ற மனநிலையுள்ள பலர் சப்தமின்றி நற்செயல்களை ஆற்றி வருகின்றனர்.
சிகரம் உனக்கு சேகிதனாக, லட்சியம் மின்சாரம் நரம்பில் பாய.
தொழுநோயாளரின் தோழன் என அழைக்கப்படும் திருவண்ணாமலை மணிமாறன் அவர்கள் கடந்த 17 வருடங்களாக தொழுநோயாளர்களின் நலனிற்காக தன்னை அர்ப்பணித்து தொண்டாற்றி வருகின்றார் என்று செய்திகளில் வாசித்தோம். துணிகள் வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வரும் மணிமாறன் அவர்கள் ஒரு சமயம் ஆன்மீக தேடலுக்காக அகில இந்திய அளவில் பயணம் மேற்கொண்டார். கொல்கத்தா சென்றிருந்த போது அவருக்கு புனித அன்னை தெரேசா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரை பார்த்து அவரது சேவைகளை அறிந்த பிறகு அவரையே மானசீக குருவாக கொண்டு தொழுநோயாளர்களின் நலனிற்காக பாடுபட ஆரம்பித்தார் மணிமாறன். திருவண்ணாமலை பகுதியில் கவனிப்பாரின்றி குப்பை மேட்டில் வீசப்பட்ட பல தொழுநோயாளர்களை அணுகி அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ முதல் உதவிகளை செய்து பின் அவர்களை சுத்தப்படுத்தி வாகனம் மூலம் செங்கல்பட்டு தொழுநோய் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று சிகிச்சை பெற ஏற்பாடு செய்கின்றார். பலர் குணமாகி பழைய நிலைக்கு திரும்பிய பிறகு தங்கள் குடும்பங்களுக்கே திரும்பியுள்ளனர். குணமானாலும் ஏற்க மறுத்து குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளர்களுக்கு இவரே உணவு உடை கொடுத்து பராமரித்து வருகின்றார். இறந்தவர்களுக்கு இவரே பிள்ளையாக இருந்து இறுதிச் சடங்கும் செய்து வருகின்றார். இவரது இந்த சேவை திருவண்ணாமலையில் மட்டுமின்றி தமிழகம், கேரளம், ஆந்திரா வரை நீண்டு வருகின்றது. உலக மக்கள் சேவை மையம் என்ற அமைப்பின் மூலம் தன்னை போன்ற தொண்டுள்ளம் கொண்டவர்களை ஒவ்வொரு ஊரிலும் உருவாக்கி இந்த சேவையை இவர் செய்து வருகின்றார். பல்வேறு மாநில மற்றும் மத்திய அரசின் விருதுகளை பெற்றுள்ள இவர் கடந்த ஜனவரியில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சிறந்த சமூக சேவகர் விருதினையும் பெற்றுள்ளார். விருதோடு கிடைத்த பணத்தை வைத்து தான் பிறந்த தலையாம்பள்ளம் கிராமத்தில் உள்ள ஏழை பெண்களுக்கு தையல் மெஷின்களும் உடலளவில் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு 3 சக்கர சைக்கிளும் வாங்கி தந்துள்ளார் மணிமாறன்.
அன்புள்ளங்களே, இவ்வாண்டு இந்திய குடியரசு தின விழாவில் 14 பெண்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. அவர்களில் ஒருவரான 75 வயது நிரம்பிய லட்சுமி குட்டி அவர்களின் மருத்துவ சேவைக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. மூலிகை மூதாட்டி என்று அழைக்கப்படும் லட்சுமி குட்டி அவர்கள் காணி என்னும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இவர் நாட்டார் வழக்காற்றியல் துறையில் ஆசிரியராக இருக்கின்றார். இந்த துறை தொடர்பாக கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதி வந்துள்ளார். திருவனந்தபுரத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் பொன்முடிக்கு அருகில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் தனியாக இவர் வாழ்ந்து வருகின்றார். இவருடைய கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். மகன் ரயில்வேயில் பணியாற்றுகின்றார். இவர் 500க்கும் மேற்பட்ட மூலிகை மருந்துகளை கண்டறிந்துள்ளார். விஷமுறிவு மருந்து மூலம் பலருடைய உயிரை இவர் காப்பாற்றியுள்ளார். எல்லா நோய்களுக்கும் தேவையான மருந்து இயற்கையிடம் உள்ளது என்கின்றார் லட்சுமி குட்டி.
அன்பர்களே, இவ்வாண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள 98 வயது நிரம்பிய நரசம்மா அவர்கள் கர்நாடக மாநிலம் தும்கூட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மருத்துவ வசதிகள் பெருகிவிட்ட இந்த காலத்திலும் பிரசவம் என்பது மறுபிறப்புதான். அந்த அளவுக்கு சிக்கலானது பிரசவம். நரசம்மா அவர்கள் தனி மனிதராக தனது 77 வருட சேவையில் 1500க்கும் மேற்பட்ட பிரசவங்களை பார்த்திருக்கின்றார். இவர் தனது 20வது வயதில் தற்செயலாக பிரசவம் பார்ப்பவராக மாறினார். தன் அத்தையின் பிரசவத்துக்கு இவர் உதவினார். சிறு நகரங்களில் கூட மருத்துவமனைகள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் நரசம்மாவை தேடி பலரும் வருகின்றார்களாம். நரசம்மா அவர்கள் இந்த சேவைக்கு பணம் வாங்குவதில்லையாம். மேலும் மைசூரு மாவட்டத்தைச் சேர்ந்த சித்தவ்வா ஜோடதி அவர்கள் ஆற்றி வரும் தேவதாசிகள் மீட்பு பணிக்காக பத்ம விருது பெற்றுள்ளார். 44 வயது நிரம்பிய சித்தவ்வா இதுவரை 3600 தேவதாசி பெண்களை மீட்டுள்ளார். 500 குழந்தை திருமணங்களை தடுத்துள்ளார். 7 வயதில் தேவதாசியாக அர்ப்பணிக்கப்பட்ட சித்தவ்வா தேவதாசி முறைப்படி 1000க்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்தார். அவர்களை மீட்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்த இவர் அதற்காக மாஸ் என்ற அமைப்பை தொடங்கினார். அன்பு இதயங்களே, இந்நிகழ்ச்சியில் நாம் கேட்டறிந்த இவர்கள் எல்லாரும் தங்களால் செய்ய முடிந்ததை விரும்பினர், செய்தனர். இந்த காரியத்தை செய்ய நினைத்தேன் ஆனால் முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருப்பதை விட செய்ய முடிந்ததை செய்யலாம். அவற்றுள் ஒன்றாக ஆன்மீக தலைவர்கள் கூறுவது ஜபம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில் உலகின் அமைதிக்காக ஜபிக்குமாறு நாம் எல்லாரையும் கேட்டுக்கொண்டுள்ளார்.
Idora un annuncio. Dinanzi al tragico protrarsi di situazione di conflitto in diverse parti del mondo, invito tutti i fedeli a una speciale giornata di preghiera e digiuno per la pace il 23 febbraio prossimo, venerdì della prima settimana di Quaresima. La offriremo in particolare per le popolazioni della Repubblica Democratica del Congo e del Sud Sudan.
உலகின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் கடுமையான ஆயுத மோதல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. எனவே பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமையை உலகின் அனைத்து கிறிஸ்துவரும் அமைதிக்கான ஜெபம் மற்றும் நோன்பு நாளாக கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றேன். இந்த நாளை சிறப்பாக காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் தென் சூடான் நாடுகளில் மக்களுக்காக அர்ப்பணிப்போம். கத்தோலிக்கர் அல்லாத மற்றும் கிறிஸ்துவர் அல்லாதவர்களையும் இதே கருத்துக்காக இந்நாளை அர்ப்பணிக்க அழைக்கின்றேன். அப்பாவி மக்கள் வேதனையிலும் துயரத்திலும் எழுப்பும் அழுகுரலை நம் இறை தந்தை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நாமும் இந்த அழுகுரலை கேட்போம். அமைதிக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று இறைவன் முன்னிலையில் நம் மனசாட்சியிடம் கேள்வி கேட்குமாறு உருக்கமாக விண்ணப்பிக்கின்றேன். நிச்சயமாக நம்மால் ஜெபிக்க முடியும். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் சார்ந்துள்ள முறையில் வன்முறைக்கு மறுப்பு சொல்ல முடியும். வன்முறை வழியாக அடையும் வெற்றிகள் போலியானவைகளே. அதே நேரம் அமைதிக்காக உழைப்பது எல்லாருக்கும் நன்மை பயக்கும்.
Ma non solo, ognuno può dire concretamente no alla violenza per quanto dipende da lui o da lei, perché le vittorie ottenute con la violenza sono false vittorie, mentre lavorare per la pace fa bene a tutti.
அன்பர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளது போல் உலக அமைதிக்காக நாம் ஜெபிப்போம். 1000 ஏக்கர் நிலத்தை வளைத்து போட்டுக் கொண்டு இல்லாதவருக்கு 1/2 ஏக்கர் கூட கொடுக்க விரும்பாதவர் இறுதியில் அனுபவிக்கப் போவதே வெறும் ஆறடிதான். இந்த ஆறடி நிலத்திலும் மாறி மாறி ஆயிரக்கணக்கானவர்கள் கொளுத்தப்படுகின்றார்கள். எனவே வாழ்வின் உண்மை நிலையை உணர்ந்து வாழும்போதே நம்மால் செய்ய முடிந்த காரியங்களை விரும்புவோம், அவற்றை ஆற்றுவோம்.
அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வு.
உன்னால் முடிந்ததை செய். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.